இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறை இறையழைத்தல் ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். இறைமகன் இயேசு நல்ல ஆயனாக தம்மை வெளிப்படுத்தி அந்த நல்ல ஆயனை போன்று ஒவ்வொரு பணியாளரும் வாழ்வதற்கு, ஏன் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார். திருத்தந்தை 23 யோவான் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருச்சபையில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும், புதிய சிந்தனைகளை உள்வாங்கி உருமாற்றம் பெற்றிட வேண்டும் என்று விரும்பிய அவர் 2 வத்திக்கான் சங்கம் அமைக்கப்பட வேண்டுமென்று அறிவித்தார். அவ்வாறு அறிவித்த அன்றைய இரவு அவர் உறங்க சென்றபொழுது தூக்கம் வராமல் நீண்ட நேரம் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார். அப்போது தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டார். ஆஞ்சலோ, நீ ஏன் தூங்கவில்லை? திருச்சபையை வழிநடத்துவது நீயா அல்லது தூய ஆவியா? ஆகவே கவலைப்படாதே, உறங்கு என்று சொல்லிய பிறகு அவர் உறங்கியதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்கிறது. அவர் பேராயராக பணியாற்றிய போது சொல்வார், நான் எங்கு சென்றாலும் நம்மை எவையெல்லாம் பிரிக்கிறது என்பதை விட எவையெல்லாம் நம்மை ஒன்று சேர்க்கிறது என்பதில்தான் அதிக கவனம் செலுத்துவேன் என்பார். இவ்வாறாக தனது பணியை ஒரு நல்ல ஆயனாக இருந்து திருச்சபையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவரை அன்னையாம் திருச்சபை முத்தி பேறு பெற்ற 23 யோவான் என்று பெருமைப்படுத்துகின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன் என்கிறார். நற்செய்தியின் பல இடங்களில் தன்னை ஒரு நல்ல ஆயனாக ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தி 9 பிரிவு இறைவசனம் 36 நாம் வாசிக்கிறோம், திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் அழைக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். இவ்வாறாக சோர்ந்து போய் தளர்ந்திருந்த மக்களுக்கு ஒரு ஆயனாக இருந்து பரிவையும் அன்பையும் பொழிபவராக இயேசு தம்மை வெளிப்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 10 பிரிவு இறைவசனம் 11 இயேசு சொல்கிறார், நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார். ஆம், இயேசு நம் அனைவருக்காகவும் தனது உயிரை கொடுத்து நிலை வாழ்வை ஒரு கொடையாக வழங்குகின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறபோது கடவுளே நல்ல ஆயனாக இருப்பதை விவிலியம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. திருப்பாடல் 23 இறைவசனம் 1-2 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். மீண்டுமாக திருப்பாடல் 95 இறைவசனம் 7 பார்க்கிறோம், அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள், இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவை ஒப்பிட்டு பாடுகிறார் திருப்பாடலின் ஆசிரியர். இவ்வாறு இறைவனே ஒரு ஆயனாக இருந்து தம் மக்களை பேணி பாதுகாப்பது போல இறைமகன் இயேசுவும் நல்ல ஆயனாக இருந்து நம் மக்களை இன்றும் என்றும் அன்பு செய்து அவர்களை தமது பாதையிலே தொடர்ந்து வழிநடத்துகிறார். இடர்கள், துன்பங்கள், நெருக்கடிகள், சோதனைகள், வேதனைகள் என எது வந்தாலும் சாவை வென்று உயிர்த்த ஆண்டவர் நல்ல ஆயன் இயேசு நம்மை வழிநடத்துகிறார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. பவுலும் பர்னபாவும் எதிர்ப்புகளும் இன்னல்களும் வந்தாலும் துணிவுடன் உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர்கின்றனர். இறை வார்த்தையை ஏற்க மறுத்த யூதர்களிடம் பவுலும் பர்னபாவும் கடவுளின் வார்த்தையை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள், எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம், ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள் என்று நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். ஆம், இறை வார்த்தையை அறிவிக்கும் வேளையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து தாங்கள் பெற்ற நற்செய்தியை, தாங்கள் பெற்ற இறை அனுபவத்தை மக்களுக்கு உறுதியுடன் அறிவிக்கும் அவர்களது துணிவையும் மன உறுதியையும் நாம் அறிய முடிகிறது. இவ்வாறாக இறைப்பணியில் தங்களையே முழுமையாக கரைத்து நல்ல ஆயனுக்காக உயிரையும் துறந்தவர்களின் மாட்சியை இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே துவைத்து வெண்மையாக்கிக் கொண்டவர்கள். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் என்று இயேசுவுக்காக தங்களின் வாழ்வின் வழியாக சான்று பகர்வதையும் அவர்களின் உன்னதமான நிலையையும் நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றது. இன்றைய தினத்தை நாம் இறையழைத்தல் ஞாயிறாக கொண்டாடுகிறோம். ஆம், அழைப்பு என்பது இறைவனின் கொடை. நம்மை நாமே சுயமாக ஒரு பணிக்காக அழைத்து கொள்ள முடியாது. மாறாக நமது வாழ்வில் இறைவனின் அருள் செயலாற்றுகிறது என்பதுதான் அழைப்பின் அடிப்படையாக அமைகிறது. முதலாவதாக, நாம் மனிதர்களாக இவ்வுலகில் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடக்க நூல் 1:27 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், மனிதர்களை நம் சாயலிலும் உருவிலும் உருவாக்குவோம் என்று மனிதர்களாகிய நம் அனைவரையும் இறைவன் உருவாக்கியிருக்கிறார். இவ்வாறு மனிதகுலத்தை உருவாக்கிய இறைவன் தம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இவ்வுலகிற்கு மீட்பை வழங்கியுள்ளார். அந்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களாக கிறிஸ்தவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருப்பது இன்னும் சிறப்பானதொரு அழைப்பு. தூய பேதுரு தனது முதல் திருமுகத்திலே 2:25 வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்கிறார். ஆகவே இறைமகன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரது வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமென்ற அழைப்பு கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்துவ சமூகத்தில் இறைமகன் இயேசுவுக்காக தங்களது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து அவரின் வார்த்தைகளை மக்களுக்கு அறிவிக்க குருக்கள் துறவரத்தார் அழைக்கப்படுகின்றனர். இன்றைய நாளிலே குருக்கள் துறவிகள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். இறைவன் தாமே தம் திருச்சபைக்கு புனித குருக்களையும் துறவிகளையும் தந்து இறையரசு பணியில் அவர்கள் ஈடுபட வேண்டுமென்றும் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆம், அன்புக்குரியவர்களே, இறைவனின் அழைப்பு நாம் அனைவருக்குமே தரப்படுகின்றது. அழைக்கும் இறைவனின் குரல் கேட்டு பதில் கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, நாம் அனைவரும் நாம் வாழும் சூழலில் நல்ல ஆயர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். குடும்ப தலைவர், தலைவி, ஆசிரியர், அரசு ஊழியர், மருத்துவர், பல்வேறு நிலைகளில் மக்கள் பணிபுரிவோர் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக அவர்களது தேவையை நிறைவு செய்யக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் நாம் வாழும் பகுதிகளில் ஆயரோடும் பங்கு பணியாளரோடும் இணைந்து ஒரே ஆயனும் மந்தையுமான சூழலை உருவாக்க அழைக்கப்படுகிறோம். பங்கு பணியாளரோடு இணைந்து பங்கின் பணிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று அருள் அடையாளங்களில் பங்கெடுத்து இறை உறவில் வளர நாம் முற்படுவோம். இறுதியாக, இறைவனோடு நாம் நெருங்கிய உறவு கொண்டவர்களாக வாழ்வதுதான் நமது அழைப்பின் அடிப்படையாக அமைகின்றது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார், நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். இறை தந்தையோடு கொண்ட ஆழமான அன்புறவுதான் அந்த இறை தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே சிலுவையில் பலியாக்க இயேசு முன் வருகிறார். அவரைப் போல நாமும் நமது ஜபத்தில் இறைவனோடு இணைந்து அவரின் திருவுள்ளத்தை அறிந்து அதற்கேற்றபடி வாழ்கிற போதுதான் நமது வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை நாம் உணர முடியும். இதற்கு நமது ஜப வாழ்வு மிக முக்கியமானதொன்றாக அமைகிறது. ஒருமுறை அன்னை தெரேசா அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றிருந்த போது ஒருவர் அன்னையிடத்திலே கேட்டார், அம்மா, நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் எப்படி ஜபிக்க வேண்டும் என கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார். அன்னை தெரேசா அவரின் கையை பிடித்து சொன்னார், ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்பாக அன்றைய தினத்திலே ஆண்டவரின் எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாய் என எண்ணி பார்த்து இயேசுவே, இவற்றை எனக்கு செய்தமைக்காக உமக்கு நன்றி என்று சொல் என்று அன்னை அவரிடம் கூறினாராம். ஆம், அன்புக்குரியவர்களே, இறைவனின் ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொண்டு அந்த இறைவனோடு ஜபத்தின் வழியாக உறவு கொண்டு நல்லாய நாம் இயேசுவின் வழி நடக்க இறைவன் நமக்கு துணை புரிவாராக. ஆமென்.
இறையழைத்தல் ஞாயிறு. இஞ்ஞாயிறுக்குரிய சிந்தனையை வழங்கியவர் அருள் திரு சகாயராஜ், திண்டுக்கல் மறைமாவட்டம்.